ಮೂಲಾತ್ಮಭೂತ ಭಾವನ. ವಿಷ್ಣುದಾಸ ನಾಮ ಸ್ತೋತ್ರ ಹತ್ರ ಮೊದಲ ನಾಮ ವಿಶ್ವಂಗರ ಭಗವಾನುಡಿಯ ನಾಮ, ಗುಣಪ್ರಯುಕ್ತಮಾನ ನಾಮ. ಇನ್ನ எந்த சொல்லும் அவரை சாட்சாத்தாக சொல்ல முடியாது. ஒரு சொல்லானது ஒரு பொருளை சொல்லணுமையானால் அந்த பொருளில் ஒரு ஜாதியோ ஒரு செயலோ குணமோ சம்பந்தமோ ஏதாவது இருக்கணும். அந்த பரம்பொருளானது ஒன்றாக இருக்கிறதுனால அதுக்கென்று ஒரு ஜாதி இல்லை, அதில் ஒரு செயலும் இல்லை. பார்க்கிறது போகிறது நடக்கிறது எனக்கூடியதான செயலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, ஆகாசம் போன்றது, சர்வ வியாபகமானது. ஆகையால் அதில் கிரியையும் குணமும் இல்லை. அது பை நேச்சர் அசங்கம், எதோடையும் ஒட்டாது. இப்போ ஆகாசம் எதாவது ஒட்டுறதோ ஸ்பேஸ் எதோடது ஒட்டுறதோ எதையும் ஒட்டது, அந்த ஸ்பேஸை விட ரொம்ப சூட்சமாக இருக்கு. ஆகையால் அப்பொருளை நாம் எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாது. சொல்லுக்கு எட்டாதது பரம்பொருள். ஆனால் அவரை அறிய நாம் சொற்களை உபயோகிக்கணும். அதற்காகவே அவர் அநேக குணங்களை வைத்துக்கொண்டு அவதாரங்களை பண்ணி உருவங்களை எடுத்துக்கொண்டு சாதாரண மனிதர்களுடைய மனதில் பதியும்படி அநேக லீலைகளை செய்தார். அந்த லீலைகளை வைத்துக்கொண்டு நாம் அவருடைய பெயர்களை சொல்றோம். அதில் ஒரு லீலையானது பலி சக்கரவர்த்தியினுடைய நிகிரகத்துக்காக 3 அடிகளை கேட்டு அந்த 3 பாதங்கள்னால் 3 உலகங்களையும் அளந்தார். இப்போ 3 உலகங்களையும் அளந்ததுனால சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால உலகமெல்லாம் தனதாக ஆக்கி கொண்டதுனால அவருக்கு உலகம் என்று பெயர் வைத்தோ. ஸோ விஸ்வம் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்தது. விஸ்வம் என்றால் விஷதி இது விஸ்வம், பிரவிஷதி இது விஸ்வம். உலகத்தில் தன்னால் செய்யப்பட்டதான ஒவ்வொரு பொருளையும் தான் உலகத்தில் பூந்துட்டிருக்கார். எப்படி ஒவ்வொரு வேஷ்டியிலையும் நூல் இருக்கோ, ஒவ்வொரு ஆபரணத்திலையும் தங்கம் இருக்கோ, அதே போல தன்னால் செய்யப்பட்டதான எல்லா காரியங்களிலும் எல்லா பொருள்களிலும் தான் இருக்க. ஆகையால் பொருள்களில் பூந்திருப்பதனால் பிரவிஷதி இது விஸ்வம். ஸோ இப்போ விஸ்வங்கிறது பொருள்களில் ஒவ்வொரு பொருளிலையும் காரண ரூபமாக அவர் பூந்துட்டுருக்கார். அதனால் 2வது அர்த்தம் சொன்னேன், எந்த உலகங்களெல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தனவோ அவ்வுலகங்களெல்லாம் மறுபடியும் பிரளய காலத்தில் அவரிடத்திலேயே போய் தங்கி நிற்கிறது. குடமானது கொஞ்ச நேரம் இருக்கு, பிறகு குடம் உடஞ்சதுமே தான் எந்த மண்ணிலிருந்து வந்ததோ அந்த மண்ணாகவே ஆகிவிடுகிறது. ஆகையால் பொருள்களெல்லாம் தன் காரணத்தில் பூந்து போகிறதுனால அதை மறுபடியும் விஸ்வம்னு சொன்னோம். காரணம் காரியத்தில் பூந்ததுனால விஸ்வம்னு சொன்னேன். 2வது அர்த்தம், இந்த காரியங்களெல்லாம் தன்னுடைய செயல்கள்லாம் ஆன பிறகு மறுபடியும் பரமாத்மா இடத்துல ஒன்றாக போகிறதுனால விஸ்வம்னு சொன்னேன். அது 3வது ஸ்வரூபம் சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, பலி சக்கரவர்த்தியை நிகிரகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பொருளையும் தான் பூந்துட்டுருக்கார், அதனாலையும் விஸ்வம்னு முதல் பாகத்தை பார்த்தோம். இது வந்து அபிதேயமான ஒரு ஸ்வரூபம். அபிதானமான ஓங்கார வடிவமாகவே பரமாத்மா இருக்கிறார். இந்த ஓங்காரமானது உலகங்களெல்லாம் வியாபித்திருக்கு. முன்னால் நான் சொன்னேன், சொல்லொன்றும் பொருளொன்றும். சிருஷ்டியானது 2 விதம், சப்த சிருஷ்டி சொல்களாக உண்டானது சிருஷ்டி, இன்னொன்று அர்த்த சிருஷ்டி பொருள்களாக உண்டானது. இந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் விட்டு பிரியாததான ஒரு சம்பந்தம், சொற்களுக்கும் பொருள்களுக்கும் விட்டு பிரியாததான சம்பந்தம். அந்த சொல்லும் பொருளும் கலந்து இருக்கிறதான் பார்வதி பரமேஸ்வரான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படி இடைவிடாமல் 2 பொருளும் கலந்திருக்கோ அதே மாதிரி பொருள்களை குறிப்பதற்காக சொற்கள். அந்த சொற்கள் எல்லாம் ஆலிருந்து ஷா வரைக்கும் அல்ல ஆலிருந்து ஹா வரைக்கும் எழுத்துகளாக இருக்கு. இந்த ஆலிருந்து ஹா சேர்த்தேன்னா அகம் அப்படிங்கிறது, ஆ பிகினிங்லேருந்து ஆரம்பித்து ஆ வரைக்கும் எல்லாம் அகம். இந்த அகம் தான் மனிதனுடைய சுரூபம். இந்த அகம் பார்த்தீங்களையானால் அகம்னா நான், இந்த நான் யார் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யார் ஆனது எங்கே போய் நிற்கிறது, பரம்பொருளில் போய் நிற்கிறது. அதனால் அகமானது பிரம்மமாக ஆச்சு. அகம் என்னது? ஆலிருந்து ஹா வரைக்கும், ஆலிருந்து ஹா வரைக்கும் முழுமையானது, எல்லாம் ஆல்பபட்ஸ் எல்லாமும் சேர்ந்தா பெருசு, சேர்ந்துங்கிறது பிரம்மம். அப்ப என்னாச்சு? அகம் பிரம்மாஸ்மி, கோஹம் கோஹம், நான் யார் நான் யார் அப்படின்னு விசாரித்தோம்னா அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான நிலைக்கு வந்து சேர்றது. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான இந்த பிரம்மம், அதுதான் ஓங்காரத்தினால குறிக்கப்படுகிறது. இந்த ஓங்காரத்துக்கும் நம்ம ஆத்மாவுக்கும், பிரம்மம்னா நம்ம சுரூபம், நமக்கும் ஒரு காரிலேஷன், ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மனிதனை அவனுடைய நிலைகளை என்னது என்று பார்ப்போம். மனிதனுடைய நிலைகள் ஒன்று முழிந்து கொண்டிருக்கிற நிலை, இரண்டு சொப்ன நிலை, மூணாவது தூங்குற நிலை. இதற்கு மூணுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு நிலை இருக்கு. அந்நிலையை பற்றி நாம் இப்ப பார்க்கல. இந்த மூன்று நிலைகளையும் அனலைஸ் பண்ணினோமே ஆனால், விசாரித்து பார்த்தோமே ஆனால், இந்த மூன்று நிலைகளும் பிரம்ம நிலையாக நான்காவது நிலையாக தான் இருக்கு என்று அறிவோம். அந்த நான்காவது நிலையானது சில பொருள்கள் சில சந்தர்ப்பங்களில் சேரும் பொழுது மூன்று நிலைகளாக மாறுவது, ஒரே நிலை தான் அது. அந்த நிலையானது 19 புலன்களோட அப்படின்னா 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த உபாதிகளோட சேருமையானால் இதுக்கு ஜாகிரத்துன்னு பேரு. இவைகளே சூக்மமாக இருந்து கொண்டு மனசு எனக்கூடியதான உபாதியோட மட்டும் சேர்ந்து இருக்கமையானால் நாம் அதை ஸ்வப்னம்னு சொல்றோம். ஸ்வப்னத்துல புலன்கள் வேலை செய்யலை, மீதி எல்லாம் வேலை செய்யலை, பிராணம் மட்டும் சூக்மமாக இருக்கு, அதே போல மனசு மட்டும் வேலை செய்யுது. இதுக்கப்புறம் அங்கே மனசும் வேலை செய்யாமல் நின்று போயிடுது, வெறும் பிராணம் மட்டும் வெளியில் இருக்குன்னா அதுக்கு சுஷுப்தின்னு சொல்கிறோம். ஆனால் இவைகள்லாம் அந்த நான்காவது நிலையினுடைய மூன்று விசேஷமான நிலைகள். இவைகளோடு சேரும் பொழுது அந்தந்த நிலை அடையிறது. ஆனால் ஊடுருவி எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடியது ஒரே நிலை தான் அப்படின்னு துரிய நிலை. அப்படி துரியம்னா நான்காவது, நான்காவதுன்னு இந்த மூணுக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் மாயா சங்கியா துரியம்ங்கிறோம். 1, 2, 3, 4 சொல்லலை. இந்த ஒன்று தான் இந்த மூணாக அகப்படுகிறது. இருக்கக்கூடிய லைட் ஒன்று தான் சிக்னலுக்குள்ள, வெள்ளை லைட்டு தான். அது சிவப்பாகவும் அது மஞ்சளாகவும் அல்லது பச்சையாகவும் காணப்படுறது. இருக்கிறது உள்ள ஒரே லைட்டு தான். அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு தத்துவமானது ஜாக்கிரத்தாகவும் ஸ்வப்னமாகவும் சுஷுப்தியாகவும் காணப்படுறது. இந்த ஜாக்கிரத்து ஸ்வப்னம் சுஷுப்தின்னு எப்படி இந்த மனிதனுடைய பிரம்ம அகம் பிரம்மாத்மியில அகமுக்கு சொன்னேனோ, இதே சொரூபம் தான் ஓங்காரத்துக்கு சொல்லும் பொழுது அகார ஓகாரம் அகாரம்னு சொல்லிட்டேன். இந்த அகார உக்கார மகாரமானது, இந்த அகாரம்னு ஒண்ணு இருக்க பத்தில, இந்த அகாரத்துல ஜாகிரத நிலையில இருக்கும்பொழுது உலகம் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க. உலகத்துல உலகம்னா என்னது ஆக்சுவலா? உலகம் இவ்வளவு பெருசா இருக்கே தவிர, இந்த உலகத்தை நீங்க பார்த்தோம்னா இது பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. ஆக்சுவலி 5 எலிமெண்ட்ஸ், ஆகாசம், வாயு, ஜலம், நெருப்பு, பிருத்திவி, இதை தவிர வேற ஏதாவது இருக்கும்? எந்த பொருள் இந்த டேபிள் எடுத்துட்டேன்னா மரத்தினால் உண்டாப்படுது, மரம் பூமிக்கு சென்று. இந்த செவர் எடுத்திருந்தாலும் கல் மண்ணும் சிமெண்ட்டும் அது பூமிக்கு சேர்ந்து. நீங்கள் எதை எதை சொன்னேன்னா, ஒரு பழமுன்னு எடுத்தோம்னா பூமியில் இருந்தது பூமிக்கு சேர்ந்து. நீங்கள் போட்டுட்டதான செங்கலியோ தோடோ வச்சுட்டாலும் அது பூமிக்கு சேர்ந்தது, ஏன்னா பூமியில இருந்தால் தங்கம் வந்துடும். நீங்கள் குடிக்கிற தீர்த்தம் ஜலத்துக்கு சேர்ந்தது, மூச்சு காற்று வாங்குறதுல அது இது வாயுக்கு சேர்ந்தது. அதே போல் நீங்கள் எதை எந்த பொருளை நீங்கள் உலகத்தில் எடுத்துட்டேனாலும் சரி, அது ஏதோ வேதாந்தமான புஸ்தகத்துலேயே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களையானால் கடைசியில் உங்களுக்கு என்ன ஏற்படுறத, இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க நீங்கள் அனுபவிச்சுட்டுருக்கள் காலமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் காலமே நீங்கள் முழித்து கொண்டு உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கீர்கள். உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு விஸ்வம்னு பேர். ஸோ இந்த அகமகம்னு நமக்குள்ள பார்த்தீங்களா, இது உலகம். ஆனால் இந்த உலகத்தை நமக்கே விஸ்வம்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் இந்த நீங்கள் கண்டிஷன்டு சின்னதான சங்குச்சிதமான உலகத்தை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டியதான பஞ்சபூதங்களை தான் அனுபவிச்சுட்டுருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் அனுபவம். அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது. ஜெர்மனியில் என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த ஊரில் போனால் அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க அந்த எதாவது உங்களுக்கு இருக்கோ அந்த உலகத்துல அங்கேயே இருக்கு, உங்க உலகத்துல நீங்க இருக்க. ஆனா அந்த என்னது, இந்த பஞ்சபூதம் தான். அதனால உங்களுக்கு என்ன பேரு, விஸ்வம்னு பேர். இந்த விஸ்வம்ங்கிறது அந்த பிராட் பேஸ்ட் பரமாத்மாவுக்கு சொன்னா விஸ்வம்னு வைஸ்வானர்னு பேரு. ஸோ இந்த விஸ்வம் வைஸ்வானர் மைக்ரோ லெவல்ல, உங்க லெவல்ல நீங்களுக்கு விஸ்வம்னு சொன்னேன். மேக்ரோ லெவல்ல அதை பார்த்தேன் அதே வைஸ்வானர் பேரு. விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இதே ஸ்வரூபம் தான் சொல்லுது. ஆகையால் இந்த விஸ்வம் எனக்கூடியது ஓங்காரத்தினுடைய முதல் பாதம். அப்படியே பாதா மாத்ரா மாத்ராஸ்ட பாதா அப்படின்னு மாண்டோக்கியவரிடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி இந்த ஆகாரமும் அந்த ஓங்காரத்துக்குள்ள போந்துருக்க ஸ்வவிஸ்வம். இப்போ இந்த ஓங்காரத்திலிருந்து வேதங்கள் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. ஸோ ஓங்காரத்துக்குள்ள வேதங்கள் பூந்து கொண்டிருந்தன. ஆனால் தான் சிருஷ்டி காலத்தில் ஓங்காரத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு. இப்போ விஸ்வம்னு சொன்னால் பூந்துட்டுருக்குன்னு அர்த்தம் விஷத்தின். ஸோ வேதங்கள் ஓங்காரத்தில் பூந்துட்டுருக்கு. அதே போல் ஓங்காரத்திலேருந்தான் வேதங்கள் வருது. என்ன வேதம் சொல்லணும்னு சொன்னால், ஓம் அக்னிமே ஏட புரோஹிதம் ஓம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஏன் அப்படித்தான் சொல்லணும்? யோ வேதாதவு ஸ்வர புரோக்தா, எந்த ஸ்வரமானது வேதத்தில் ஆதியில் சொல்லப்படுகிறதோ, வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா, வேதம் முடிகிற காலத்திலையும் அதில் பிரதிஷ்டையாக அதை சொல்லிட்டு நிற்க வைக்கிறதோ அப்படின்னு சொல்லணும். தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய, இந்த பிரகிருதியெல்லாம் அந்த ஓங்காரத்தில் லயத்தை அடைஞ்சிருக்கோ. எப்பரஹா, அதை விட யார் உயர்ந்தவராக இருக்காரோ, சமஹேஸ்வரா. இதான் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். நம்ம இதை டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். இதை என்ன ஓங்காரம், ஆகையால் வேதத்திலிருந்து ஓங்காரம் இருக்கு, ஓங்காரத்துக்குள்ள வேதம் பிரவேசிச்சிருக்கு, ஆகையால் பிரவிசதி விஸ்வம். இப்ப அர்த்த சுருட்டியை சொன்னேன், அர்த்த சுருஷ்டிக்கு காரணமான சப்த சுருஷ்டியை சொன்னேன். சப்த சுருஷ்டியிலையும் இப்படிப்பட்டதான வீசதி பிரவிசதி எனக்கூடியதான அர்த்தங்கள் இருக்கிறதுனால விஸ்வம்னு பரமாத்மாவுக்கு பேரு. ஏன்னா இந்த ஓங்காரமானது விஸ்வத்தை குறிக்கிறது. இது வரைக்கும் மூணு கிளாஸ்ல பார்த்தோம். என்ன இந்த நாமாவுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்துருக்கோம் நம்ம ஞாபகம் இருக்க வேண்டாமா? இப்படி இந்த ஓங்காரமானது ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி, பரமாகவும் அபரமாகவும் இது இருக்கு. பரம் என்று சொன்னால் உபாசிக்கத்தக்கது, பரம்னு சொன்னால் அது அறியத்தக்கது, அபரம்னு சொன்னால் உபாசிக்கத்தக்கது. உபாசனை என்று சொன்னால் மனதினால் ஓர் அம்சத்தில் வேதத்தில் சொன்னபடி நினைத்து அதையே நினைத்து அதையே தியானம் பண்ணுகிறது, இதான் உபாசனம்னு பேர். வேறொரு எண்ணம் குறிக்கலாம், இந்த ஒரே எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பதற்கு உபாசனம்னு பேரு. விஜாதீய பிரத்யய அனந்தரித்த சஜாதீய பிரத்யய பிரவாகா உபாசனம், அதே ஓரெண்ணத்தையே மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த எண்ணம் கூட போயிடும். ஆயிரம் எண்ணங்கள் மனசுல கவலைப்படுத்திட்டே இருக்கு சார், ஆனா இதெல்லாம் நீக்கி ஒரு எண்ணமாக பண்ணினேடையான கடைசியில் அந்த எண்ணம் கூட டிராப் ஆகிடும். அப்போ அந்த மனசானது என்ன ஆகுது, ஒரு இடத்துல தனிச்சு நிற்கிறது, அதுக்கு தான் சமாதின்னு பேர். அந்த மனசானது சமாதி நிலையை பெறுகிறது. யோகா சித்த விருத்தி நிரோதா, சித்தம் மனது அதில் இருக்கக்கூடியதான விருத்திகள் எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நிறுத்துறதுக்கு யோகம்னு பேர். அந்த யோகத்தினுடைய கடைசி நிலையானது சமாதி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி. அந்த சமாதி வந்து மனசு விழுந்துடுறது. எப்ப மனசு விழுந்துடுறதோ அப்பொழுது அந்த பரம்பொருளானது தானா நமக்கு தெரிகிறது. இதுதான் அங்கே இருக்க நடக்கிற ப்ராசஸ் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னேன். இப்ப இந்த ஓங்காரமானது பரபிரம்மத்தினுடைய குறிப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே அந்த வேதங்கள் தான் பரபிரம்மத்தை சொல்றதுன்னு சொன்னேன். இந்த வேதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடியதான இந்த ஓங்காரமானது பரமாத்மாவை சொல்ற காரணத்தினாலையும், வேதத்தில் இருக்கக்கூடியதான பெயர்களை தான் நாம் தனித்தனியாக எடுத்து விஷ்ணுதாஸ் நாமத்தில் தனியாக கோத்து வச்சதுனாலையும், இது வேத மந்திரங்களுடைய ஒரு பகுதிகளாக இருக்கிறதுனால இதை சொல்வதற்கு முன்னால ஓங்காரத்தை சொல்லி சொல்லணும். விஷ்ணுதாஸ் நாமம் சொல்றது ஓம் விஷ்ணு விஷ்ணு வடக்காரா அப்படின்னு சொல்லணும். கடைசியில சர்வ பிரகரணாயுத ஓம் நம இது, இது வேதம் மாதிரி. அதனால இது அவசியம் எல்லோரும் பாராயணம் பண்ணும். சாதாரணமாக வேதங்களை ஸ்திரீகளுக்கு அத்தியன பூர்வகமாக சொல்லி தருதல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்திரீகளுக்கு வேதம் இல்லைன்னு நான் சொல்லல, அத்தியன பூர்வகமாக சொல்லி தரதில்லை. ஏன் சொன்னா அத்தியன பூர்வகம்னா ஒரு குருட்ட போய் அவர் ஒரு தரம் சொல்றது, அப்புறம் மற்றது மூணு பேர் மூணு தரம் சொல்லிக்கிறது, இப்படி சந்த சொல்லி அதை நொற்று பண்றது இல்லை. ஏன் நொற்று பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லையா கேட்கலாம். இதுல வந்து அவளை டிபார் பண்ணல, அவளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸம்ட் பண்ணிருக்கோம். ஒரு பரீட்சையில இந்த நாலு பேர் நாலு பேப்பர் நீங்க எழுத வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அது படிக்கப்படாதுன்னு இல்லை, எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம். அது படிக்காத போனாலும் பாஸ். ஏன் அப்படி, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேதங்கள் எதற்காக நீங்க படிக்கிறீர், எதுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீர், அந்த வேதங்களானது நீங்க படிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னா, இதை பண்ணி அப்புறம் கர்ம அக்களை பண்ணணும். கஷ்டப்பூர்ண மாசையாகிறது வந்து ஆரம்பிச்சு ஜோதிஷ்டோமம், இந்த கர்மாக்களை பண்ணணும். இந்த கர்மாக்களை பண்றதுக்காக வேதம் படிக்கணும்னு சொன்னேன். அந்த கர்மாக்களை நீங்க தனியாக பண்ண முடியாது, ஸ்திரீகள் தனியாக பண்ண முடியாது, அவ பண்ணலாமான்னு அவளும் தனியாக பண்ண முடியாது. பத்னவே கிதமாத்தியம் பவதி, ஹோமத்துக்கு முன்னால ஆத்துக்காரியை கூப்பிட்டு, அம்மா இந்த நெய்யை பாரு, பத்தாயிரம் ரூபாய் பத்துக்கு பட்டுப்பட கொடுத்ததான் நான் வாங்கி தருவேன், கப்பாப்பேன்னு வாங்க வேற வழி இல்லை. ஏன்னா அந்தமா பார்த்தா தான் அந்த நெய்யானது அங்கே எங்கேயிருந்து உபயோகப்படும். அதே போலயே காலமே பிராத்தர அக்னிஹோத்திரம் பண்ணணும், சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்தமா என்ன பண்ணணும்னா அந்த அரிசியை கொண்டு வந்து அந்தமா கையால் கொடுக்கணும். அந்தமா தொட்ட அரிசி தானே நீங்கள் எடுத்து போட்டால் பிரயோஜனம் இல்லை, இப்போ எடுத்து கொடுக்கணும் விவகாரம் பண்ணணும். நீங்கள் பண்ணுறதுக்கு மேலாம் ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக கொண்டு வந்து அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் அக்னிஹோத்திரம் உபயோகப்படும், இல்லைன்னு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரியே அந்தமா பண்றப்ப இவர் ஹெல்ப் பண்ணினா தான் உண்டு. அதனால விவாகமான பிறகு எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் தம்பத்தியோ சகாதிகாரா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் பொழுது ஒருவர் அத்தியனம் பண்ணினா போறமோ இல்லையோ. ஸோ அந்த பத்து வருஷ காலம் மனுஷியனுடைய லைஃப் ஆனது ரொம்ப ப்ரெஷஸ், எல்லாத்த விட ப்ரெஷஸ் உங்களுக்கு டைம். காலம் போனா திரும்பி வராது, காசு போனா மறுபடியும் சம்பாதிக்கலாம், முதல் சம்பாதிக்கிறதே கட்டம் சில பேர் இருக்கு. ஆர்ட் ஆஃப் மணி மேக்கிங் ஆர்ட் ஆஃப் அப்யூ சில பேருக்கு தான் வரும், எல்லோருக்கும் வராது. நிறைய படித்திருக்கலாம், நிறைய இருந்திருக்கலாம், படி காசு வராமல் இருக்கலாம். சில பேர் சாதாரணமாக இருந்தாலும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், ஆனால் காசு சம்பாதிக்கிறதுன்னு இதுக்கு சம்பந்தம் இல்லை. வேறு எது போனாலும் சொத்து போனால் சம்பாதிக்கலாம், காலம் போனால் இது போனால் சம்பாதிக்கலாம். ஆனால் காலம் போனால் போனது போனதுதான், ஒரு செகண்ட் போச்சுன்னா அவ்வளோதான் போனது. இப்படி அந்த காலத்துக்கு அது வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலர் குவான்டிட்டி இல்லை, அதுக்கு டைரக்ஷன் வேறு இருக்கு. ஏன்னா அது எப்பவும் முன்னால்தான் போகும், பின்னால் திரும்பி வராது. ஆகையால் அந்த காலமானது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறதுனால அந்த காலத்தை கட்டியே பிடிச்சிருந்தோம். பத்து வருஷ காலம் நீங்கள் இதுக்கு பதிலாக வேற ஒன்றும் பண்ணலாம், எது உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகப்படுமோ அது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. வேதத்தை அத்தியனத்தை மட்டும்தான் வாழ்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. வேத பாஷ்யம் வாசிக்கலாம், வேதத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்கள் வாசிக்கலாம், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான இதிகாச புராணங்கள் வாசிக்கலாம், ஆகையால் அவைகள்லாம் வாசிக்கலாம். ஆகையால் இப்படி அவளும் வசிக்கணும் எனக்கூடியதான ஒரு சுரூபம் இருக்கிறதுனால இங்க என்ன சொல்லியிருக்கோம், விஷ்ணுதாசனம் எல்லோரும் சொல்லலாம். ஞாபகம் ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீனஸ்ருதி கோச்சரா இதி பாரதமாக்கியானம் கிருபையா முனி நாக்கிருதம் அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம். விஷ்ணுதாசனம் ஸ்ரீகள் சொல்லலாமா, அவசியம் சொல்லணும். ஞாபகம் ஏன்னா இது எல்லோருக்குமாக சொல்லப்படும், அதோட இல்லை மகத்தரமான ஒரு பிராயஷ்சித்த கர்மம். எந்த எப்படிப்பட்டதான பாபம் சொன்னாலும் அத்தனை பாபங்களும் போறதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒன்று தான் வழி. ஆகையால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது ஓங்கார பூர்வகமாக சொல்லணும். நீங்க தனியா ஓம் 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 ஓன் ஓங்காரத்தை உபாசனம் பண்ணப்படாது, நாங்க அது பண்றேன் சார்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஆனா எதை பண்ணணும், ஓம் விஸ்வம் விஷ்ணுவர்காரா சொல்லலாம். ஆகையால் ஸ்ரீகடம் சொல்லலாம். இந்த ஓங்கார பூர்வகமாக சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓம்காரமானது ஆலை இலையில அது காஞ்சு போன பிறகு தட்டி நிலையானால் மேலே இருக்கிற தோழி போய் உள்ள அந்த நரம்புகளெல்லாம் எப்படி உன்னோட ஒன்று கோத்து இருக்கோ அதே போல இந்த உலகம் முழுக்க அந்த ஓங்காரத்தில் கோத்துருக்கு. ஆக இந்த பிரணவஸ்வரூபம் இருந்த பட்சத்தில் அது எல்லாம் எல்லாத்துக்குள்ள உலகம் உள்ள அதுக்குள்ள கோத்துருக்கு. அந்த கோத்துட்டு இருக்கக்கூடியதான அந்த ஓங்காரமானது அது எல்லாருக்கும் சமமாக இருக்கு, எங்கும் சமமாக இருக்கு. அந்த சமமாக இருக்கிறத நம்ம பார்த்தோமே ஆனால் நம்ம மனசுல ஏற்றத்தாழ்வுகள் போயிடுகிறது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இது இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒருவரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா போய் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்த்தாரே ஏனால் நம்ம அவாய்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா சரி இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறோம். சில சமயத்திலேயே மாறுது. சில சமயத்துல ஒருவரை பார்த்தீங்கன்னா வந்து பேசுறேன், அவரோட பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த பக்கமா பார்த்துட்டு போறேன். இந்த சுவாமி வாரம் சில நாள் ஒருத்தர் பார்த்து குருபானிங்கிறேன், சில நாளைக்கு வேண்டாங்கிறேன். இப்ப ஏற்றத்தாழ்வுகள் மனசுல இருக்கத்தான் இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல சில சமயங்கள் நம்ம அவசரமாக போகும்பொழுது சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்தால் இருந்து பேசிவிட்டு அப்புறம் பாரு. ஸோ காலம், தேசம், நிலை இவைகள்லாம் வச்சுட்டு தான் சில பேர் எல்லோரோடையும் நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆனால் இவைகள் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும். சமத்வமாராதனமச்சுதஸ்யா, அதை நமக்கு தெரியணும். எல்லாவற்றையும் சமமாக பார்க்கணும். இந்நிலையிலையும் எப்பொழுதையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியதான நிலை இருக்க அதுதான் உயர்ந்ததான நிலை. அந்நிலையை நமக்கு வர கொடுக்கக்கூடியது இந்த விஷ்ணுதாஸ்தானம். ஸோ உங்களை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது விஷ்ணுதாஸ்தானமானது சாதன சாஸ்திரம். சாதன சாஸ்திரம்னா அது ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. அது மனுஷனை எப்படி மாத்துறது? உலகத்தில் ரெண்டு விதமான படிப்பு நான் சொல்லியிருக்கேன், பராஜைவா பராஜா. இதில் அபராவித்யான்னு ஒன்று இருக்க பற்றியில் வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிறது சித்தா கல்போ வியாகரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிடமிதி, இத்தனையும் பிளஸ் உங்கள் சயின்ஸ் எல்லாம், சயின்ஸு ஆர்ட்ஸு இந்த மாடர்ன் எஜுகேஷன் என்னென்ன சொல்கிற இத்தனையும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த மனுஷனுக்கு அவனுக்கு மற்றவைகளை எப்படி சம்பாதித்து கொள்கிறது என்கிறத காட்டுறது. நீங்கள் வாஸ்டதான எம்பிஓ எம்சிஓ ஏதோ பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் எதுவும் சொல்கிறல, ஒன்றும் அர்த்தம் இல்லாத படிப்பார், என்னமோ படிக்கிறார். இவைகள்லாம் என்ன கொடுக்கறது இவனுக்கு அப்படின்னா இவனுக்கு வேண்டியதான தேவைகளை கொடுக்கறது. உங்களுக்கான பொருள்களை கொடுக்கறது தவிர உங்களை கொடுக்கல, உங்களுக்கு உங்களை காட்டி கொடுக்கல. பெரிய இன்ஜினியராக உங்களுக்கு வேண்டியதான மிஷனை தயார் பண்ணுறேன். ஒரு டாக்டராக இருக்க மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இதை அறுக்கிறதுக்கு வேண்டியதான கத்தியை தயார் பண்ணுறேன். ஒரு கம்ப்யூட்டருக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணும் நம் வாழ்க்கைக்குன்னு உபயோகப்படுத்துகிறேன். இவைகள்லாம் உங்களுக்கு தேவையான பொருள்களை உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுக்கறது. ஆனால் தங்களை கொடுத்ததோ தங்களை பற்றி சொல்லவே இல்லை. மனிதன் யார் யோசனை பண்ணிடுவார். இந்த சரீரம் மனிதன் இல்லை, இந்த சரீரம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் இதற்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அந்த சக்தி தான் மனிதன். அந்த சக்தியைத்தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த சக்தி இன்னது என்று குறிப்பிடக்கூடியது இந்த ஆத்மா தான், இந்த வேதாந்தம் ஒன்று தான், இந்த சாஸ்திரம் தான். அதை தயார் பண்ணுறதுக்கு தான் விஷ்ணுதாஸ்தானம். அப்ப இந்த மனிதனுடைய உண்மையான கோர் போர்ஷன் இது. எதிர்ந்தால் அதை அவனை மனிதன் என்று சொல்லலாம். அதுக்கு 1000 பேர் வச்சிருக்கான், மனுஷனுக்கு மனுஷியன் பேர் வச்சிருக்கான். மனுஷியன் என்ன? புத்தன், மனிஷா, திஷணா, திப்ரஜா, சேமுஷி, மதி அப்படின்னு மனிஷா அப்படின்னு அந்த புத்தின்னு பேர். அந்த புத்திக்குள்ள எப்படி வேலை செய்யறது, அந்த புத்திக்குள்ள யார் இருந்தா இந்த புத்தி வேலை செய்யறதோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறது இந்த சாஸ்திரம். ஆகைய அந்த சாஸ்திரமானது அது காமன் டு எவர்படி, எல்லோருக்கும் ஒன்று தான். ஒவ்வொருவருக்கும் மாறுறது அவா வாழ்த்திய மனசு, அவா வாழ்த்திய புத்தி. அதற்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் இருக்கு தவிர அதை மாறலை. அந்த மாறாததான ஒரு தத்துவத்துக்கு சமம்னு பேர். அந்த சமமாக இருக்கக்கூடியதான பொருளை நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு உதவக்கூடியது இந்த ஓங்காரம். அதனால்தான் விஷ்ணுதாசனத்தில் முதல்ல ஓங்காரத்தை சொல்றோம். எங்கும் சமமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை உங்களுக்கு காட்டுவதற்காக இருக்கு. அதை காட்டணும்னா நமக்கு அந்த பிரேம மைண்டில் நாம் இருக்கணும். எதை நாம் தேடுகிறோமோ அதை நாம் நினைத்து தேடணும். அதில் ஒரு சாவி காணலை இல்லை ஒரு புஸ்தகம் காணலை என்ன முதல்ல என்ன நினைக்கிறேன், புத்தகம் இது கொஞ்சம் தேடி கொடுங்கன்னு அது கேட்குறேன். அது இஷ்டம் இருந்தால் ஒரு மாதிரி எங்கே வச்சுன்னு கேட்பேன். அது எங்கே வச்சுன்னு தெரிஞ்சால் நம்மளே தேடிக்கலாமே. சாதாரணமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் வச்ச இடத்துல தேடுங்கன்னு அது இது சாதாரணமாக ஆற்றுல நடக்கக்கூடியதான விவகாரம் தான். அதெல்லாம் நம்ம முதல்ல நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு முன்னாலே இந்த பாசிட்டிவிட்டிஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சு விட்டு கிடைக்கல தானே கேட்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், எப்போ என்ன ஸ்வரூப ஜிக்யாசா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ற, ஓஹோ இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய புஸ்தகம் இப்படி இருக்கும், அதுக்கு இந்த அட்டை போட்டிருப்பேன் இப்படி இருக்கும், ஓஹோ சரி இப்போ இதை தேடும். அப்போ என்ன, எஸ்ய சத்வசியா யோனி தஸ்யாம் தத் பரிமாக்கியதே நசக்கியா பிரமதா நஷ்டா சிறு பரிமாக்கியதும் அப்படின்னா, எது எங்கே இருக்கலாமோ அது அங்கே தேவை. புஸ்தகங்கள் எங்கே இருக்கும், புஸ்தகம் வைக்கக்கூடியதான இடங்கள்ல இருக்கும், வேற இன்னொரு இடத்துல இல்லை. அதே மாதிரியே நாம் சாதாரணமாக எங்கே வைப்போமோ எங்கே வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தேடிக்கொண்டு இருக்கோம் இல்லையா. அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவை நம்ம எங்கே தேடணும், அந்த ஆத்மா எப்படி இருப்பார். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நிசாந்த உபாசிதா, ஆகையால் நாம் எதை தேடுகிறோமோ அதை மனதில் நினைத்து கொண்டு அதுவாக ஆகி தேடணும். ஒரு புஸ்தகத்தை தேடணும்னா அந்த புஸ்தகம் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கும், எந்த சுரும எந்த சைஸில் இருக்கும், எந்த அட்டை போட்டிருக்கும், இப்படின்னு நினச்சுண்டு தானே தேடுறேன். வேற ஏதோ நினச்சுண்டு தேடுறேடோ இல்லை. அதே போல் நீங்கள் எதை தேடுறேன், பரமாத்மாவை தேடுறேன். அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், சர்வமாக இருக்கார். ஆகையால் தான் அந்த ஓங்கார வடிவமாக தேடுங்கோ, அந்த ஓங்காரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நிசாந்த உபாசீதா இது ஏததுக்தம் பவதி. யஸ்மாத் சர்வமிதம் விகாரஜாதம் பிரம்மா, எக்காரணத்தினால் இவ்வுலகமெல்லாம் மாறின உலகமெல்லாம் பிரம்மந்தான். ஏன், தஜ்ஜத்வாத் தல்லத்வாத் ததனத்வாத், அதிலிருந்து பிறந்திருப்பதனாலையும் அதில் தங்கியிருப்பதனாலையும் அதற்குள் லயத்தை அடைவதனாலையும் பிரம்மம். குடமானது எங்கே சேர்ந்தது, மண்ணுக்குள்ளதான் இருக்குது. மண்ணில் தானே குடம் பண்ணினா, மண்ணில் குடம் இல்லைன்னா ஏன் மண்ணை எடுத்துக்கிறான், ஜலத்தை எடுத்துன்னு குடம் பண்ண வேண்டியது தானே. மண்ணில் குடம் சூட்சமாக இருக்கு, அதனால தான் மண் எடுத்து குடம் எடுத்து. நாளை காலமே தயிர் வேணும்னா என்ன பண்ணுறாள், இன்னைக்கு ராத்திரி பாலை காய்ச்சு அதை சாதாரணமாக ஒரு கொஞ்சம் சூடாக வந்த பிறகு அதில் கொஞ்சம் உரை குத்தின்னு கொஞ்சம் தயிரை போட்டு இல்லை மோரை போட்டு மூடி வச்சுருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலமே இங்கே பார்த்தேன்னா தயிராக இருக்கு. இந்த பாலில் ஏன் உரை குத்துவானே, கொஞ்சம் கிருசன் போட்டு அதை உரை குத்தி பாருங்களேன், ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறேன். அல்லது வேற எதுலேயும் உரை குத்தினா வரலையே என்னடா, இல்லை சார் பாலில் தான் தயிர் இருக்கு, அது சூட்சமாக கண்ணுக்கு தெரியாத உருவமாக இருக்கு, ஆகையால் பாலில் உரைக்குத்தினா தான் தயிர் வரும். அல்லது தயிரை உண்டு பண்ணக்கூடியதான திறமை பாலுக்குத்தான் இருக்கே தவிர வேற இன்னொரு பொருளுக்கு இல்லை. ஜலத்திலேயோ வேற எதுலேயோ உரைக்குத்தினால் தயிர் வராது. காரணம் என்ன, பாலு தான் தயிருக்கு காரணம். அந்த காரணத்துலேருந்தான் காரியம் வரும். அதே போலயே மண்ணிலிருந்தான் குடம் வருகிறது, மண்ணிலிருந்து குடம் வருது. குடமாக இருக்க நிலையில் அந்த குடத்தில் மண்ணை தவிர வராது இருக்கும், குடத்துக்குள்ளே ஜலம் வச்சுருக்கேன்னு கேட்காதுங்க. குடம் அந்த குடம் மட்டும் தனியாக எடுத்துல குடத்தில் மண்ணை தவிர வேறு ஏதாவது இருக்கோ குடத்தில், வேறும் மண், அது பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் மண்ணாக இருந்தது, பிறந்த பிறகு குடம் எனக்கூடியதான பெயருடன் இருந்ததே ஒழி அது மண்ணுத்தான். பிறகு அந்த குடம் அழிஞ்ச பிறகு என்னாச்சு, மண்ணாக ஆச்சு. முக்காலத்திலையும் மண்ணெனக்கூடியதான நிலை மாறலை. பிறப்புக்கு முன்னால் மண் என்று சொல்லப்பட்டது, அழிந்த பிறகு மண்ணால் சொல்லப்பட்டது. நடுவில் காலத்தில் அது என்ன ஆச்சு, குடமென்றதான பெயரை மட்டும் அடைந்தது. முதலில் குணமில்லை, அழிந்த பிறகும் குணமில்லை, நடுவுல மட்டும் காணப்பட்டது. ஆதா வந்தே என்னாஸ்தி வர்த்தமானே பிதத்ததா, முன்னாலையும் இல்லை பின்னாலையும் இல்லை, இருக்கிற காலத்தையும் மண்டுதான் சார். இப்போ முக்காலத்துலேயும் மண்டுதான். ஸோ இந்த உலகம் எல்லாம் முக்காலத்துல என்ன, பரம்பொருள் தான். பரம்பொருளத்திலிருந்து வந்தது தஜத்வா, இருக்கும் பொழுதும் பரம்பொருளை பிடித்து கொண்டு தான் இருந்தது. குடம் மண்ணைத்தான் பிடித்து கொண்டிருந்தது, வேஷ்டி நூலைத்தான் பிடித்து கொண்டிருந்தது தான் இருக்கும் பொழுது. இந்த உலகம் எல்லாம் பரம்பொருளை தான் பிடித்து கொண்டிருக்கு. கடைசியில் என்னாச்சு, பரம்பொருளோட ஒன்றா போயிடுது. ஆகையால் பரம்பொருள் தான் எல்லாம், விஸ்வங்கிற பதத்துக்கு இதாக தஜத்வா தல்லத்வா ததனத்வாச்சா நச்ச சர்வசிய ஏகாத்மத்வே, எல்லாமும் ஒன்றாக இருக்குமேயானால் ராகாதய சம்பவந்தி, இந்த ஆசை முதலிய பொருள்கள்லாம் உண்டாகாது. தஸ்மாத் சாந்த உபாசீதா, ஆகையால் இதை சாந்தமாக சொல்லுங்கோ, தியானம் பண்ணுங்கோ. ஸோ விஷ்ணுதாஸ் நாம் படிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், உலகமெல்லாம் பரம்பொருள், நான் பார்க்கும் எல்லாம் பரம்பொருள், நான் அனுபவிக்கிறதெல்லாம் பரம்பொருள், அந்த பரம்பொருள் எனக்கூடியதான முழு கடலில் நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழையும் பக்கங்களையும் எங்கும் பரம்பொருளே இருக்கிறார். அப்பரம்பொருளால் சூழப்பட்டு நடுவில் நான் இருந்து கொண்டு பரம்பொருளை தியானம் செய்கிறேன் என்ற ஒரு கருதி அப்புறம் பண்ணுங்க. அதான் ஓங்கிற பதத்து கர்த்தம். நீங்க ஓம் விஷ்ணுதாஸ் நாமத்தை எப்படி படிக்கணும், நம்ம தெரியாமலே ஏதோ படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்க நான் சொல்லும்படி படிச்சுடையானால் அதனுடைய முழுமையான சொரூபத்தை அடைப்பறேன். விஷ்ணுதாஸ் நாமத்தை எப்படி படிக்கணும், பரம்பொருளை தியானம் செய்து பரம்பொருளுக்குள்ள நாம் இருக்கிறதாக நினைத்து படிங்கள். ஒரு செகண்ட் தானே இது, கண்ண மூட ஓம். ஓ எங்கேயும் நம்மளை சுத்தி பரம்பொருள் இருக்கார், விஸ்வம் வெட்டினர் வழக்கார ஆரம்பிச்சிருக்கலாம். எவ்வளவு ஸ்பீடாக படிங்க, நான் ஒன்றும் சொல்ல, ஆனால் ஒன்றே ஒன்று நடுவில் விட்டுறாது. ஒரு 500 நாமாக்களை விட்டுறேன்னா வேகமாகிடும், வேற ஒன்றும் இல்லை. அது சொல்கிறேன், 2-3 இடத்துல எங்கே ஸ்கிப் பண்ணுவேள், விஷ்ணுதாஸ் நாமத்திலே எங்கே விட்டு போயிடும், அதையும் சொல்கிறேன். ஆனால் அது விஷ்ணுதாசனை படிக்கிறத கொஞ்சம் ஒரு பக்தியோட மற்றதை விட்டு நம்ம இது நமக்காக ஒரு டைம், பர்சனல் டைம், மீதியெல்லாம் விட்டுருக்கோம். மீதியெல்லாம் பண்ணுறப்ப எல்லாம் பண்ணுறோம், இதை மட்டும் வாசிக்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு தியானம் பண்ணேன்னா உங்க மனசு சாந்தி அடைஞ்சு, இதெல்லாம் விடுங்க. மனசாந்திக்கு இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு சொல். ஆகையால் விஷ்ணுதாஸ் நாம் படிக்கிறதுக்குள்ள இதுதான், இந்த மனசாந்திங்கிறது தான் எங்கேயும் கிடைக்காததான பொருள், நமக்கு எங்கேயும் கிடைக்காததான பொருள் இந்த மனசாந்தி தான். ராமன் முதல்ல 12 வருஷங்கள் வசிஷ்டர்கிட்ட வசிச்சார். வசிஷ்டர் எல்லா விதமான தத்துவங்களும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாமும் சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் என்னாச்சுன்னா, விஸ்வாமித்திரர் அவர் அழைச்சிட்டு போனார், எல்லாம் ஆச்சு, விவாகங்கள்லாம் ஆச்சு. விவாகங்கள் ஆனப்புறம் மறுபடியும் அயோத்தியைக்கு வந்தார். அயோத்தியைக்கு வந்த பிறகு இன்னொரு 12 வருஷங்கள் ஆனந்தமாக வாழ்ந்தார். இந்த வாழ்ந்த பிறகு அவருக்கு தேச சஞ்சாரம் பண்ணணும்னு ஒரு ஆசை. நம்ம அயோத்தியில் இருக்கோம், ராஜாவினுடைய பிள்ளையாக இருக்கோம், சக்கரவர்த்தி திருமணமாக இருக்கோம், உலகங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு அப்பாவை கேட்டார். அவர் நோன்னா சொல்ல போகிறார். அதுலேயும் ஏன்னா வெகு நாட்களானப்புறம் பிறந்த குழந்தை, அந்த குழந்தையும் எப்படின்னா ரொம்ப செல்லமாக வளர்ந்த லோகோத்தரமான குணங்களோடு இருக்கு. ராமனிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் அந்த வம்சத்திலேயே, இக்ஷ்வாகு வம்சத்திலேயே மற்ற அத்தனை குணங்களும் ஒரு இடத்துல இல்லை என்று சொல்றார் காளிதாஸ். அத்தனை கல்யாண குணங்களோடு கூடியிருந்தான ராமன். நான் நம்ம ஊர்ல போய் பார்த்துட்டு வாங்கினோம்னா பார்த்துட்டு சந்தோஷமா பார்த்தேன், போனப்புறம் சந்தோஷமா இருக்கு. வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னு, அவருக்கு எதையும் வாழ்க்கையில எதுவும் பிடிக்காத நிலைக்கு வந்துட்டார். என்ன ஆச்சுன்னா, தீர்த்த யாத்திரை பண்ணால் இப்படி நடக்குமான்னு இல்லை, அப்படி நடக்காது சாதாரணமாக. ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் ஜெனரலாக ஒரு ஊருக்கு போனேன்னா ஒரு சந்தோஷம், அந்த ஊருக்கு போனோம், கும்பமேளாவுக்கு போனோம், அங்கே என்னமா இருக்குது, எத்தனை ஜனங்கள் ஆடாயிட, விவகாரம் முழுக்க அந்த கங்கையை பார்த்தாலே பொறுமை, ஹிமாலயத்தை பார்த்தாலே பொறுமை, என்ன புண்ணியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்தி ரசம் வேற வருது. அதோட இல்லை, உங்களுக்கு இஷ்டமாக காசை செலவு பண்ணுறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் அதை விட ஜாஸ்தியாக செலவு பண்ணி இங்கே இல்லாததான பொருளெல்லாம் அங்கே கொண்டு வந்து அது வேறு அதை நாலு பேரை காமிச்சு நான் அந்த ஊரில் கொண்டு வந்தேன் இந்த ஊரில் கொண்டு வந்தேன்னு சொல்லிவிட்டேன். அது ஒரு சந்தோஷம். என்னென்னா ஒன்ஸ் நமக்கு அதை டைரியில் எழுதிட்டு இன்ன நாளைக்கு இங்கே இங்கே போகிறோம் அப்படி இல்லை பண்ணிட்டு நாமும் போகணும் அப்படி இல்லை ஜெனரலாக ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த சந்தோஷம் ராமனுக்கு கிடைக்கல. ஏன் ராமனுக்கு கிடைக்கலன்னா அவர் மனசில் வேற ஒன்று எண்ணி இருந்தார். இது தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு ராஜ்யம். அந்த சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா சர்வேஜனாக எல்லா மனுஷியாளுக்கும் ஒரு திருப்தி இருந்தது. அவாவா வந்து ராஜா இவ்வளோ அழகா இருக்காரு இவ்வளோ நன்னா சபிதா பிதரஸ்தேஷாம் கேவலம் ஜன்மஹே தவா பிரஜானாம் பரணா திரட்சணாது. இந்த குழந்தைகள் ஒரு ஆத்துல உண்டாகிறதான் அவ பண்ணக்கூடியதான செயல். அந்த குழந்தை உண்டாச்சுன்னா அந்த குழந்தைக்கு அண்ணன்னைக்கு ட்ரெஸ்ஸு அண்ணன்னைக்கு பால் அண்ணன்னைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் அரசாங்கத்திலேருந்து வருவான். சபிதா பிரதானாம் பரணார். ஒவ்வொரு குழந்தை பிறந்ததுமே அது பணக்காரத்தில் பிறந்திருக்கா ஏழை குழந்தை பிறந்தது கிடையாது. ஒவ்வொருத்தராத்திலையும் அந்தந்த குழந்தைங்க அத்தனையும் அப்படி காப்பாற்றினார் அந்த சத்தர். அந்த சிஸ்டம் என்னன்னு நமக்கு புரியல. என்ன எப்படி பண்ணினார் என்ன இந்த லோக்கல் பாடி ஏதாவது இது என்னமோ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அப்படி இருந்ததுதான். ஒவ்வொரு ஆத்துலையும் அந்த குழந்தைக்கு கரெக்டாக அந்த ஸ்கூல் ஏஜ் வந்ததுன்னு அந்த அட்மிஷனுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வந்துடும். அவன் வந்துட்டு குழந்தைய அவன் நல்லா படிக்கலன்னு டியூஷனாம் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அது அவன் அந்த குழந்தை எப்படி பரிபாலனம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவன் பார்த்துருக்கான். அதனால் அந்த ஜனங்களுக்கு ராஜாவன் மேலே விட முடியாதான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தார். இப்போ எல்லா காரியமும் அவர் பார்த்துக்கிறாருன்னா நமக்குன்னு ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற அவாவா அவா வாழ்க்கைய காரியம் பண்ணிட்டே இருக்கோம் உங்களுக்கு வேண்டியதான சகல வசதிகளும் அரசாங்கத்தில் பண்ணணும்னு சொல்லி அப்படி இருந்ததுனால ஜனங்களுடைய மனசை அந்த தசரத சக்கரவர்த்தி தனதாக ஆக்கி கொண்டார். அதோட மட்டும் இல்லை அந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபாய் வந்ததுன்னா 16 ரூபாய் அரசாங்கத்தை கட்டிவிட்டு நீ தான் எடுத்துன்னு போகலாம். நீங்கள் தனியாக டாக்ஸ் போட வேண்டாம். அதே போல நீங்க 100 ஜபம் பண்ணா இந்த 16 ஜபம் ராஜாவுக்கு சொல்லிட்டு மீதான் எடுத்து போப்பான் சங்கல்பத்திலேயே எப்படி சொல்வாங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த ராஜா மேல அவ்வளவு ஒரு பற்றுதல் இருந்தது. ஆகையால் ராமன் என்ன பண்ணினார் இப்படித்தான் இருக்கும் எனக்கூடியதான எண்ணத்துல ஊரெல்லாம் சுத்தி கொண்டிருக்காரு. ஆனா இவருங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வந்த பிறகு இவருக்கு ஒண்ணு தோணித்தான் இவ்வளவு லௌகிக வாழ்க்கையில இப்படி இருக்காரே ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாத்ம சிந்தனை இல்லையே அவருடைய. ஏன்னா அவர் இதற்கு முன்னால வசிஷ்டரிடத்துல நிறைய விஷயங்களை கேட்டிருக்கார். அவர் கேட்ட விஷயங்கள் எதுவும் இங்கே லோகத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு இல்லை. ஸ்ரேயஸ்ச ப்ரேயஸ்ச மனுஷ்யமே தௌ தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பிரேயோ மார்க்கத்தில் இருக்கார். பிரேயோ மார்க்கத்தில் இருக்கேன்னா உலக வாழ்க்கையில் இருக்கார். ராஜாவுக்கு என்ன சகாயம் பண்ணணும் நாட்டுக்கு என்ன சகாயம் பண்ணணும் நாம முன்னேறத்துக்கு என்ன பண்ணணும் நாடு முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் ஜனங்கள் எல்லாம் நாடை காப்பாற்றுறது எப்படி இந்த வழியில் இருக்காரே தவிர யாரும் உபனிஷத்தை வாசிக்கிறதோ அல்லது அத்தியாத்ம சிந்தனத்தோடு இருக்கிறதோ யாருக்கும் வைராக்கியம் வந்த நிலை இல்லை. பார்த்தாராம் ராமன் ராஜா ஃபெயில் ஆயிட்டார். அவருடைய கால்குலேஷன்ல என்ன ஒரு ராஜா என்ன பண்ணணும்னா ஒரு பக்கத்திலேயே இந்த லௌகிக்கமான வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேரை மட்டும் பார்த்துருக்காரே தவிர இந்த அத்தியாத்ம சிந்தனமும் ஒரு அடிப்படை உள்ள இருந்தா தான் ராஜ்யம் நன்றாக வரும். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் காசு மட்டும் இருந்தா போறாது. காசு புகழ் மற்ற வசதிகள் இவைகள்லாம் இருந்தா இவைகளோட நிற்குமே தவிர அவனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஒரு மனுஷனுக்கு கட்டம் வரும் பொழுதும் அவன் தங்கி நிற்கணுமே என அவனுடைய மனசுல வைராக்கியம் இருக்கணும். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் என்னுடைய உயர்ந்ததான வழியை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி வேணும். அது எப்ப வரும் வேதாந்தம் வாசிச்சா தான் வரும் ஜபம் பண்ணினா தான் வரும் அத்தியாத்ம சிந்தனை இருந்தா தான் வரும். அதை பார்த்துலன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப ராமனுக்கு வைராக்கியம் இவ்வளவு பண்ணியும் இது பண்ணலையே இதர் என்ன பண்ணணும் இப்ப என்ன ராஜாவே ஆகல. அவர் யுவராஜ பட்டாபிஷேகம் கூட ஆகல. இருந்த போதிலே இப்படி ஒரு வைராக்கியம் வந்தாச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப இவ்வளவு ஜனங்களுக்கும் ஒரு துன்பங்களும் வந்து கொண்டுத்தான் இருக்கு. துன்பம் வந்த பிறகு அதுக்கு ரெமடி பண்றதுக்காக ராஜா பண்ணிட்டு இருக்காரு. வியாதி வந்த பிறகு அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால, வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே வராம இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டாமா? ஜனங்களுக்கு பிரவர்த்தி இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு பிரவர்த்தி நான் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரவர்த்தி வரணுமே ஆனால் அதை எப்படி பண்ண, உங்களுக்கு பிரவர்த்தி வரும்படி பண்ண வேண்டிய டியூட்டி ராஜாவுக்கு. அதை ராஜாவும் பண்ணல, ஜனங்களும் பண்ணல. ஆகையால் மந்திரிகளும் 8 மந்திரிகள் சுமந்திரன் போல மந்திரிகள் ஒருத்தரும் இந்த வழிக்கு வரலையே, இப்ப என்னத்தான் பண்றது? தான் அட்வைஸ் பண்ண முடியுமா ராஜாவுக்கு? சின்ன ராஜா இல்ல, 60,000 வருஷம் பரிபாலனை பண்ற ராஜா, பண்ண முடியுமா? அதோட இல்ல, உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார் அவர். இப்ப சாதாரணமாக நம்ம ரெண்டு பேர் இருந்தோம்னா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம், ஆனா நீங்க ரொம்ப பெரிய நிலைக்கு போயிட்டேன்னா நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணவும் கூடாது. இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகையால் என்ன பண்ணா, ஒன்றும் பிடிக்கல அவருக்கு. என்ன இது கர்த்தவியதா மூட சஞ்சாதா வாசித்தம் இப்படி ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிவிட்டார், இனிமேல தபஸுக்கு உட்கார்ந்துட்டார். ஞாபகம் வச்சுங்க, ஒருவன் நான் சொல்ற பேச்சு கேட்கலன்னா அவன் திருந்தணுமே ஆனால் அதற்கு தபஸு நாம் பண்ணணும். தபஸுனாலதான் முடியும். பையன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறான், நல்ல வழியில இருக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றது அப்பா? தபஸ் பண்ணும். தபஸ் பண்ணினா சரியாயிடும். தத்தி தபஸ் தத்தி தபா தபஸ் வஸ்வாத்யாய பிரபதனேதா. இந்த தபஸுக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. காஞ்சி பரமாச்சாரியர் மணிக்கணக்காக தபஸ் பண்ணிட்டு இருந்தார். எதற்காக? அவருக்கு என்ன ஆனவங்க காரணம்? தபஸ். ராமலிங்க சுவாமிகள் வெறும் தபஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். ஜோதி ரூபமாக ஓங்கார ரூபமா தபஸ் பண்ணார். எதற்கு? அவருக்கு வேணுமா? இல்ல, அந்த தபஸ் வேல்யூ இருக்கு. ஆகையால் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார், வைராக்கியம் வந்தாச்சு. வைராக்கியம் வரும் பொழுது எதிலையும் பற்றுதல் அற்றவராக ஆயிட்டார். ஞாபகம் வச்சுக்கோ, எந்த பொருளையும் பற்றுதல் இல்லை. அப்பொழுது விஸ்வாமித்திரர் வர்றார். அந்த சந்தர்ப்பத்துல வரும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ராமனை கூட்டுவாங்கிறார். ராமனை கூட்டுவாங்கன்னு சொன்னா அங்கே ஜனங்கள்லாம் சொல்றான், இப்படி ராமனை கூட்டு வரோம் நாங்க. ஆனா ராமனானோ எதுலையும் உற்சாகம் இல்லாம, கதா வினோத்சே ராம கிங்காரியம் அப்படி நபசதி கேவலம் புத்தி பூகிட்ட சாந்தாசீத தத்பர. வெறும் சாந்தமாகத்தான் இருக்காரு, ஒன்றும் பண்ணல, எதுலையும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது இருந்தாலும் கூட்டுனு வாங்கன்னு சொல்லும் பொழுது கூட்டுனு வந்தப்ப விஸ்வாமித்திரர் கேட்கிறார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கு? நான் உங்களை அழைச்சின்னு போகணும்னு வந்திருக்கேன், இப்படி இருக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப இது சொல்லும் பொழுது வசித்த சொன்னதை ஞாபகம் வச்சுப்படாதா நீங்க, உங்களுக்கு இத்தனையும் சொன்னாரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை எடுத்து மறுபடியும் விஸ்வாமித்தர் வசித்த சொன்ன விஷயத்தையே கதை கதையாக கர்கட்டி உபாக்கியானம், லவண உபாக்கியானம், சரஸ்வதி உபாக்கியானம், இப்படி அநேக உபாக்கியானங்களாக சொல்லி 6 பிரகரணங்கள்னால இந்த யோக வாசிஷ்டங்கிற கிரந்தத்தை எழுதினேன். அவருக்கு வந்ததான வைராக்கியம் அத்தியாத்ம சிந்தனம் இல்லாததுனால, ஜனங்களுக்கு உலகத்துல அத்தியாத்ம சிந்தனை இல்லாம இப்படி போயிடுதேங்கிறதுனால இவருக்கு வைராக்கியம் வந்து அந்த தபஸ் பண்ணி மறுபடியும் குரு உபதேசம். இத வசிஷ்டர் சொன்னதான விஷயத்தை தான் புரிஞ்சுட்டு தான் அதை எடுத்து விஸ்வாமித்திரர் மறுபடியும் அதே தத்துவத்தை கதை கதையாக 6 பிரகரணங்களாக பண்ணினார். ஒரு சோகம் இருக்கு பத்தில, இதான் யோக வாசித்தம் இருக்கு. ராமனுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. ஆனா அந்த வைராக்கியம் போனது எப்படி? சர்வம் கல்விதம் பிரம்மா, இந்த உபநிடத வாக்கியத்தினால்தான். அதனால கடைசியில 3 பிரகரணத்துக்கு எண்டுல இந்த சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிற வாக்கியத்தை சொல்லி அது வந்து கடைசியில மனுஷனுக்கு வைராக்கியம் வந்த பிறகு அந்த துன்பம் போகணுமே ஆனால் துன்பமானது உபநிடத் வாக்கியத்தினால தான் போகும், அது பிரகாசத்தினால தான் போகும். முன்னால சொல்லியிருந்தாலும் சில சமயத்துல இன்னொரு தினம் சொன்னா கேட்கும் சார், இந்த மனசானது அதையேத்தான் சொல்லுவோம், போன தினமும் விட்டுதாரணும்னு சொல்லியிருக்கோம், ரெண்டாவது தினம் சொன்னா அதை நல்லா பிடிக்கலான்னு. அப்ப என்ன, அந்த தத்துவமானது நமக்கு புரியணுமே ஆனால் அதுக்கு தகுந்ததான தேசம் காலம் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆகையால் தஸ்மாத்து சாந்த உபாசீதா இனி ஸ்ருதே சொல்ற, ஸ்ரூயதாம் சர்வதர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா தெய்வ அவதாரியதாம். ஸ்ருயதாம் கேளுங்கோ, தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா தெய்வ கேட்ட பிறகு அவதாரியதாம். ஆத்மன பிரதிகூலே பரேஷாம் ந சமாச்சரேது. விஷ்ணுதாஸ்வாமி வாசிக்கிறப்ப எப்படி இருக்கணும், தனக்கு எது விருத்தமா இருக்கோ அது மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது, தானும் எல்லோரும் ஒரு மாதிரி என்று நினைக்கணும். ஆத்மோபம்யே சர்வத்ர சமம் பசியதி அர்ஜுனா. தன்னை உபமாக தன் போலையே எல்லோரையும் யார பார்க்கிறானோ, சுகம் வா எதிவா துக்கம், எனக்கு சுகம் வந்தா எப்படியோ அப்படி, எனக்கு துன்பம் வந்தா மற்றவர்களுக்கும் அப்படித்தான் என்று யார் பார்க்கிறானோ, சயோகி பரமோமத நிர்குண பரமாத்மாத்ர தேஹே வியாப்யவ்யவஸ்தித தமம் ஞான விஜ்ஞேயம் நாவமன்யே நலங்கையே. ஒரு நாளைக்கு பாரிஜாதம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கு. அந்த புஷ்பத்தை திரௌபதி வேணும்னு கேட்டா, அது வேணும்னு அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக என்ன பண்ணினார், இங்கிருந்து பீமசேனர் போகிறார். நடுவில் காடு, அந்த காடுக்குள்ளே எழுந்து போயிட்டு இருக்கார். போகிற சந்தர்ப்பத்தில் அங்கே அனுமார் படுத்துட்டுருக்கார். அனுமார் ரொம்ப வயசானவர், படுத்துட்டுருக்கார். படுத்துட்டுருக்கப்போ வாழை நீட்டுட்டு படுத்துட்டுருக்கார். இவருக்கோ நடுவலி இருக்கு, அதை தாண்டி போகணும். இவர் பீமசேனர் என்ன பண்ணார், அது இவருக்கு அவர் அனுமான்னு தெரியாது பாவம், ஏ குரங்கே அந்த வாழை எடுன்னு அவர் பார்த்தார். அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பி இப்படி பார்க்குறார். அவர் பார்த்துட்டார், யாருன்னார், தம்பி தான். ஏன்னா அவரும் வாய்ப்புத்திரர், இவரும் வாய்ப்புத்திரர். ஆனால் இவர் என்னென்ன தன்னுடைய விஷயம் தெரிஞ்சுக்கல, அவருக்கோ நல்ல புத்தியை சொல்லி தரணும். ஆனால் என்ன பண்ணார், கொஞ்சம் நீயே அந்த வாழை அப்புறப்படுத்திட்டு போயம்பார். ஏன்னார், என்னால் முடியல, வயசாகிடுது. இந்த வாழை நகர்த்தக்கூடியதான சக்தியும் உடம்புல இல்லை, கொஞ்சம் அப்புறப்பட்டு அப்போ பேச சக்தி இருக்கான்னு இவர் கேட்கல. என்னடா வாழ்ந்தார் அப்படின்னு அதை பண்ணார். அவர் பார்த்தார், கோபம் வந்துருது. தாண்டி போங்கிறல எனக்கு தெரியாதான்ட்டார். எனக்கு தாண்டி போக தெரியும், ஆனால் ஒன்று நான் அண்ணா சொல்லி கேட்டிருக்கேன், ஒவ்வொருடைய உயிரிலையும் பரமாத்மா இருக்கார், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார், அதை தாண்டப்படாதுன்னு நான் தாண்டலைங்கிறார். நிர்குண பரமாத்ர பரமாத்மாத்ர தேகே வியாப்யவ்யவஸ்தித, இந்த சரீரத்தில் நிர்குணமான பரமாத்மா எல்லா பிராணிகளையும், குரங்க பிராணிகளையும் யார் இருக்க, பரமாத்மா இருக்கார். நிர்குண பரமாத்மாத்ர தேகே வியாப்யவ்யவஸ்தித தமஹம் ஞான விஜ்ஞேயம் நவமன்யே நலிங்கையே. அவரை நான் அவமானப்படுத்த மாட்டேன், அவரை நான் தாண்டி அவமானப்படுத்த மாட்டேன், ஆகையால் தான் நான் தாண்ட மாட்டேன். இல்லைன்னா நான் தாண்டிவிடுவேன் சுவாமி, நீங்கள் வெறும் குரங்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்கார், அது நான் அண்ணா சொல்லியிருக்காருன்னு. யத்யாகமயன் நவிந்தேயம் தமஹம் பூத பாவனம். ஒருவேளை நான் சாஸ்திரங்களை வாசிக்கலாம், நீங்கள் பெரியவராக இருந்திருக்கலாம், சாஸ்திரத்தை வாசிச்சிருக்கலாம். அனுமார் எப்படி பெரியவருங்கிறடா, அனுமாரும் சாஸ்திரங்கள்லாம் அறிஞ்சிருக்கார். ராமன் சொல்லி கொடுத்துருக்கார் அவருக்கு, வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே. அக்ரே முன்னால அனுமார் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுக்கணும் இவர். ஆனால் அவருக்கு வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா வேதாந்தத்தை யார் சார் வாசிக்கணும், மனுஷியாளுக்கு தான். மனுஷியாதிகாரத்வா சாஸ்திரஸ்யா, நம்ம மனுஷனா பிறந்த டைம் வேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மனுஷனு பொறுத்தவங்க தான் சார் அதிகாரம், வேறு யாருக்கும் கிடையாது. தேவதைகளோ ராட்சதாளோ ஏற்றாளோ கிண்ணராளோ கிம்புருடாளோ அவளுக்குந்தான் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தான் அதிகாரம். அந்த மனுஷனா பிறந்த அவனுக்கு தான் சொல்லி தரணுமே தவிர அனுமாருக்கு சொல்லி கொடுத்து விடாது. அது குரங்கா பிறந்தவர். ராமன் பார்த்தார், இவரோ இவ்வளோ பெரிய பக்தர், சர்வதா ராமனா கோடி கோடியே பண்ணிவிட்டார் ராமநாமாவை. இப்போ இவருக்கு அந்த அதிகாரம் வந்தாச்சு. ஆனாலும் இப்பிறவியில் இவர் குரங்கா பிறந்திருக்கார் எப்படி சொல்றது, யோசனை பண்ணாரா, அவ்யாஜ கருணா மூர்த்தி, அந்த பகவான் என்னமா பண்றா தெரியுமா, நீங்க ரெடி ஆகணும் தான் சார், அவர் ரூலா இருந்தாலும் பரவாயில்ல சார், தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி பண்ணித்தர. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் மகர்ஷிகள்லாம் புண்ணால கூட்ட நின்று நிக்க வச்சாராம். மகர்ஷிகள் நிக்கிறார், அனுமார் உட்கார்றார், சிஷியனா இருந்தார் உட்கார்ட்டார், காலடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். மகர்ஷிகள்னா வரிசையா வெளியில் நிக்கிறார், போட்டோ பார்த்தீங்களா, பட்டா விவேகத்தில் வரிசையாக நிற்கிறார். என்னன்னா, அக்ரே வா செய்யதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிப்பிய பரம், முனிகளுக்கு அந்த பரதத்துவத்தை சொல்லித்தரான். உபனிஷத் தத்துவத்தை பிரம்மவிதா அப்னோதி பரம், பரஞ்ச பரஞ்ச பிரம்ம யதோங்காரஹா. இந்த பரமான தத்துவத்தை ராமன் தான் மகாவிஷ்ணுவாக இருந்து கொண்டு அனன்ய புரோக்தே கதிரத்ரநாஸ்தி தான் அந்த பிரம்ம வடிவமாக இருந்து கொண்டு சொன்னேன்னா அது புரியாம போகாது. அது எப்படி தான் அந்த ஆத்மானுபவத்தோடு இருந்து கொண்டு நானே பிரம்மம்னு சொன்னாலேயானால் அதை அனுபவிச்சு சொன்னாலேயானால் அது கேட்கிறவனுக்கு புரிஞ்சுத்தான் ஆகணும். ஆகைய என்ன பண்ணினானா தத்துவம் முனிப்பரம் அந்த முனிகளுக்கு இந்த தத்துவத்தை எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லும் பொழுது இன்சிடென்டலாக இவர் புரிஞ்சுட்டார். எப்படி கிராமாந்தரத்தில் சிஷ்யாளுக்கு வேதாத்தியனம் சொல்லிக் கொடுப்பார், சமையல் கட்டல மாமி சமையல் சொல்லே இருப்பார், கொஞ்ச நேரம் ஆனப்பறம் இவர் அந்த பக்கம் போவார், அந்த சிஷ்யால் சொல்லுவார், சொன்னதுமே அங்கிருந்து மாமி கரண்டியோட உண்டு, ஏய் தப்பு சொல்றடா மாமியை புரிஞ்சுக்கலையே இப்படின்னு தினமும் காலமடைந்து தானே கேட்டுட்டு இருக்கேன். அதனால இவ எல்லாரோட மாமாவிட மாமிக்கு தான் கேட்டு கேட்டு ஸ்வரஸ்தானம் தானே புரிஞ்சு போடுது. எந்த மந்திரம் சொன்னாலும் டக்குன்னு புரியுது, ஸ்வரம் சரியா புரியுது. என்னடா சின்ன வந்து அதட்டவா சரியா சொல்லு. அதே மாதிரி தான் அந்த தத்துவம் மகர்ஷிகளுக்கு கேட்டது அனுமாருக்கு ஆத்ம ஞானம் வந்தது. அதனாலதான் பீமன் சொல்றார், என்ன யாகம என்ன விந்தேயம், உங்க மாதிரி எங்களுக்கு ஆகமம் வராத போனாலும் தமகம் பூத பாவனம், உலகத்துல எல்லோரும் எல்லா மனுஷாலையும் தூய்மையாக்கி கொண்டு கருணை பண்ணக்கூடியதான அப்பரம்பொருளை நான் அறிவேன். கிரமேயம் துவாம் கிரிஞ்சே மாம் ஹனுமான ஹனுமான் இவ சாகரம். நான் நினைச்சனையானால் இந்த மலையும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான காடுகளையும் நான் தாண்டுவேன். எப்படி தாண்டுவேன் தெரியுமோனா அனுமார் சமுத்திரத்தை தாண்டின மாதிரினர். சிரிச்சுட்டாராம், யாரோட பேசுறேன்னு தெரியாமல் பேசுறியோ ஆறு முழுக்குனர். அந்த பாரதாபாரண சந்தர்ப்பத்தில் வருது, கிரமேயம் துவாம் கிரிம் ஜேயம் ஹனுமான் இவ சாகரம், பத்த வைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத்ததா சேத்ததா சோச்சாந்தோதி மோகேன வியாப்தா நீதி மனிதனா. பத்த வைரமான புலியும் சிங்கமும் அந்த மற்ற சாதாரண பொருள்களும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கு என்று சொன்னார். அவர்களுக்கு உண்மை தெரியல யாருக்கு யாரோட விரோதம். நீங்கள் இருக்கிறதே கொஞ்ச நாள், இதில் சண்டை என்ன சார், சொத்துக்காக இந்த ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க சார். இருக்கிறது கொஞ்ச நாள் தான், இருக்கிறத அனுபவிச்சுட்டு போயிட்டு வர வேண்டியதுதானே விவகாரம் முழுக்க. ஒரு பதார்த்தமும் ஒத்தனும் எடுத்துன்னு போக போறது இல்லை, இருந்தாலும் சண்டை போட்டு வம்சம் வம்சமா நாசம் அறபத்தில அதான் சொல்றாரு. வேண்டாம் பா, ஏவம் பின்னதுசாம் தைத்யா விகல்பா கவிதாமயா பிரஹ்லாதன் சொல்றார். அடிப்படி பின்னதுசாக வெவ்வேறாக பார்த்து கொண்டிருக்கல எல்லாவற்றையும், எல்லோரிடத்துலயும் இருக்கிறது ஊடுருவி ஒரே தத்துவம் தான்பா. கிருத்வாபியபகம் தத்ர சங்கேப ஸ்ரூயத அம்மையா, இதை ஒத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடியதான சுருக்கமான விஷயத்தை கேளுங்க. விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணு சர்வமிதம் ஜெகத, இவ்வுலகமெல்லாம் பகவானுடைய விஸ்தாரம் தான், ஒருவரே பலவாக மாறியிருக்க. நவராத்திரி பொம்மை கொலையில் பொம்மை கொலுவில் எல்லா பொம்மையும் வச்சிருக்கேன், எல்லா பொம்மையும் மண்பொம்மை தான், எல்லா பொம்மையும் இங்கே பிளாட்ஃபார்மில் வாங்கினது தான். விவகாரம் என்னடா சின்னர், அதை நீங்கள் இது தசாவதாரம், இது இந்த அவதாரம், இது மழகா, நிஜமான பொருளை விட இந்த பிளாஸ்டிக்கில் வைக்கிறது நிஜம் மாதிரி காணப்படுது. இதாவது வாடி சொல்லிடுது, அது பார்த்து என்னடா சார் நிஜமா இப்பொழுது மரத்திலிருந்து கொண்டு வந்து வச்சா போல இருக்கு சார், அழகா இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி தான் உலகத்துல மனிதர்கள் வெவ்வேறாக காணப்பட்ட போதிலும் அதற்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடியதான தத்துவத்தை அறிங்கள், அந்த தத்துவம் தான் மகாவிஷ்ணு. திரட்டவியம் ஆத்ம தத்துவஸ்மாது அபேதேனவே ஜட்சணை, அதனால புத்திசாலிகளா இருக்கிறவ அந்த ஆத்ம தத்துவத்தை பரம்பொருளாக பார்க்கணும். சமுத்ஸ்ருஜ ஆசுரம் பாவம், இதனால ஆசுரம் பாவம் இந்த கெட்டதான கொடூரமான எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் தஸ்மாத் யூயம் யதாவயம் ததா யத்னம் கரிஷ்யாமோ யதா பிராஸ்யாம நிர்வதிம், எல்லோரும் சேர்ந்து நாம இப்படி முயற்சி பண்ணுவோம் எதனால் எல்லோரும் பரம்பொருளை அடைவோமோ. இதான் இந்த எண்ணத்துல விஷ்ணுதாஸ் நாம் வாசிக்கணும். அதனால்தான் இந்த எண்ணம் உங்களுக்கு அந்த ஓம் எனக்கூடியதான சொல்னால வரணும். ஓம் சொல்லும் பொழுது இந்த எண்ணம் வேணும்னு சொல்லிட்டு போற இதனுடைய மேல் பாகமாக